இன்னைக்கு ஆண்டவருடைய பந்திக்கு நாம் அவருடைய வழியை நினைத்து அவருடைய பந்தியில் கலந்துக்க நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுடைய பலி மிகவும் மகிமையான மேன்மையான பலி, நம்ம வாழ்க்கையில் இருந்த தேவ கோபாக்கினியை நீக்கின பலி, நம்மேல இருந்த சாபத்தை நீக்கின பலி, உக்கிரத்தை நீக்கின பலி. விசுவாசிகளாக நம்ம வந்து கிறிஸ்துவுடைய ஒரு தியாகத்தை ஏதோ ஒரு எப்போ நடந்த ஒரு காரியமாக நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள். அதனால தான் நமக்கு ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து கழுவி நம்மளை அவருடைய பாதையில் நடத்துகிறவர். அது எப்பவும் கான்சியஸாக அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடந்த மாதிரி மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார். எனக்கு அதை நினச்சி எவ்வளோ அளவுக்கு அதை நினைப்பேன்னா அது ரொம்ப கிட்ட நேற்று தான் அவர் மறித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு டைமில் இருக்கோன்னு பாருங்களா. அந்த அளவுக்கு நம்ம நினச்சி பார்க்குறோமா? அதுவும் எஸ்பெஷலி இந்த கம்யூனியன் வாரத்துக்கு நம்ம ஏன் மற்றதெல்லாம் நிறுத்திட்டு மற்றேயும் படித்து எந்த புக்கை படிச்சுட்டு இருந்தாலும் நிறுத்திட்டு நம்ம கம்யூனியனுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் பாஸ்டராக நீங்களும் மக்களாக வேறு எதை பற்றியும் இல்லை, நம்ம மைண்டு வந்து கிறிஸ்துவுடைய பாடுகளை அவருடைய வழியை அதை நினைத்தவர்களாக இன்னைக்கு இப்போ மாத்திரம் இல்லை ஒரு வாரம் எல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதை சிந்தித்தவர்களாக அந்த பந்தியில் வந்து கலந்துப்பது நல்லது. ஏன் பல விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி களைப்படைகிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய விருந்து, ஆவிக்குரிய பலப்படுத்தக்கூடிய ஒரு விருந்து இல்லைங்களா? ஒரு நல்ல ஆவிக்குரிய பசியே இல்லாமல் ஒரு உணர்வே இல்லாமல் வரவங்களுக்கு அது எந்த விதத்துலையும் பயன்படாது. ஆவிக்குரிய பசி, ஒரு பசியாக இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு அருமை தெரியும்ன்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஆயத்தத்தோடு நம்ம ஆண்டவரை நினைத்து நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வரும்போது தான் இது பெரிய பிளெஸ்ஸிங், பெரிய ஆவிக்குரிய பூஸ்ட் கொடுக்கும், பலன் கொடுக்கும், புதுப்பிக்க வரும், நம்மளை வழிகாட்டும். அது ஆகவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு பரலோகத்தில் மகிமையில் இருந்தாலும் அவர் சிலுவையில் அறைந்த காயத்தோடு இருக்கிறார்னு வேதம் நம்ம காட்டு. ரெவலேஷனில் போட்டிருக்கு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் அவர் இருக்கிறாருன்னு காட்டுது. அதனால அது அந்த பலி நமக்கு எப்பவுமே பழசாகக்கூடாது, அது ஒரு ஃப்ரெஷ். இந்த டைமில் தான் இயேசு நம்ம மேல் காண்பித்த அன்பின் பிரதி பலிப்பு இல்லைங்களா? அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறோம், ஒருத்தர் வந்து நம்மளை நேசிக்கிறோம். இப்போல்லாம் நம்ம காலத்தில் ரொம்ப ஃபேஷன் நேசிக்கிறேன்னு சொல்கிறதோடு முடிஞ்சு போச்சு. அப்படியே மன உருகி கண்டெல்லாம் தண்ணி வந்து நம்மளுக்கு சொன்னாங்கன்னா அப்படியே நம்ம எவ்வளோ நேசிச்சு அவர் கண்ணில் தண்ணி வரும்னு நம்ம நினச்சிக்குவோம். அதான் ஒரு சீப் அன்பு, உலக அன்பு இல்லைங்களா? எந்த அளவுக்கு செயலில் காமிச்சிருக்கிறாங்க அன்பு, அதான் அன்பு இல்லைங்களா? வேதம் காட்டுற அன்பு செயலில் எந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறேன் அதை கேட்டு பாருங்களேன். சும்மா அன்பு செய்கிற அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காத, செயலில் காமி. இயேசு காமிச்சிருக்கிறார் தன் எந்த அளவுக்கு நம்மளை அன்பு கூர்ந்தார்னா, நரகாதி நரக வேதனைகளை நம்மளுடைய சார்பில் அவர் சுமந்தார். எந்த அளவுக்கு நம்மேல் அன்பு எந்த அளவுக்கு வச்சிருந்தார்னா, அவரை வந்து சரீர விதமாக ஆவிக்கூறிய விதமாக நம்மளை மிகவும் கொடுமையான, மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய, மிகவும் பயங்கரமான சித்திரவதைக்கு தன் உடம்பையும் தன்னுடைய ஆத்மாவையும் கொடுத்த நம்மளை காப்பாற்றுவதற்காக அங்கே தான் அன்பை பார்க்குறோம். அவருடைய வேதனை, அவருடைய துன்பம், அவருடைய பாடுகள் அது ஒப்பே இல்லையே, ஒப்பே இல்லையே. எந்த அளவுக்கு நம்ம அவருடைய பாடுபட்டிருக்காரு, எந்த அளவுக்கு எனக்காக கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை யோசிக்கும் போது அந்த அளவுக்கு அவரை நேசிக்கவும் அவரை அன்பு கூறவும் அவரோடு நெருங்கவும் நமக்கு ஊக்கம் வரும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். வி ஹேவ் டு திங்க். அவரை இயேசுவை பார்த்து நம்ம ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீர் சபிக்கப்பட்டீர, நான் பிதாவாக பிதானால் குமாரனாக ஏற்றுக்கொள்ளப்பட நித்திய குமாரன் நீர் தள்ளப்பட்டீர, நான் நீதிமானாகணும், நான் பரலோகத்தில் நரகத்துக்கு போகாம நரகத்தை ருசி பார்க்காம பரலோக இன்பத்தை அடையணும்ன்றதுக்காக நீர் நரகத்தை ருசி பார்த்தீர இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவரே நமக்கு எவ்வளோ நேசமா இருப்பார், எவ்வளோ அன்புள்ளவராக இருப்பார் இல்லைங்களா? அது இயேசு மேல அன்பையும் நமக்கு பெருக செய்யும் நினைச்சு பார்க்கணும். ஒரு ஒரு பியூரிட்டன் அவர் எழுதியிருக்கார், கீப் அ ஃபிக்ஸ்ட் ஐ அப்பான் அ ப்ளீடிங் கிரைஸ்ட். நமக்கு வாழ்க்கையில் எந்த உபத்திரம், எந்த களைப்பு, எந்த பிரச்சனைகளுக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுடைய காட்சியை நம்ம மனசுல எப்பவும் வச்சிருந்தோம்னா அது ஒரு பெரிய மருந்துன்றார். அதனால நடக்கிற நன்மைகள் அவர் சொல்றார் பாருங்களேன். நம்ம பாவத்தை வெறுக்கவும் பாவத்தை கொல்லவும் சிலுவை காட்சியை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு உதவி செய்யாது. நம்ம சோதனையை மேற்கொள்ள மிகுந்த பலம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மனதில் கொண்டிருந்தோம்னா இந்த உலகத்துல காயப்பட்ட ஒரு மனசாட்சிக்கு வானத்திலையும் பூமியிலையும் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை காட்சியை விட வேற பெரிய மருந்து இல்லை. காயப்பட்ட மனசாட்சி, உடஞ்சு போன மனசாட்சிக்கு எனக்காக ஏன் பாவத்துக்காக மனசாட்சி எனக்கு குத்தி காயப்படுத்தி ரத்த விளார ஆக்கியிருக்கு. அந்த மனசாட்சிக்கு நிம்மதி எங்க கிடைக்கும்? எனக்காக எவ்வளவு பாடுபட்டா இருப்பார் அவரை பார்க்கறதுல தான் கிடைக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய அன்பை தான் பார்க்கறோங்க. உங்ககிட்ட இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் என் மேல போடு, உன் பாவத்தை என் மேல போடு, உன் தீமைய உன் சோதனைய என் மேல போடு, என்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் நீ எடுத்துக்க. அதான் அவர் சொன்னது, உன் பாவத்தை அக்கிரமத்தை அசிங்கத்தை அவலத்தை கெட்டதை எல்லாத்தையும் என் மேல போடு, அதை நான் அதுக்காக தண்டனையை நான் சுமக்கிறேன், என்கிட்ட இருக்கிற நல்லது என் நீதியை நீ எடுத்து நீதிமானாகும் இல்லைங்களா? என் நீதியை நீ எடுத்துக்கிட்டு நீதிமானாக, என் ஜீவனை நீ வாங்கிக்கிட்டு நித்திய ஜீவன் அடைஞ்சிக்க, என்னுடைய பரிபூர்ணத்தை நீ வாங்கி பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போ அப்படின்னு அவருடைய அன்பை இங்க தான் பார்க்குறோம். அதான் போராடுற எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராடுற விசுவாசிகளுக்கு இயேசுடைய காட்சி சிலுவ காட்சி ஒரு ஃபிக்ஸ்டா நமக்கு இருக்கணும். அவருடைய பாடுகளை பற்றி நம்ம விவரிக்கவே முடியாது. ஒரு வசனம் வந்து புலம்பல் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தில் 1:12 போட்டிருக்கு, வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே இதை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லையா? எல்லாம் ஓடுறீங்க போறீங்க இது பார்க்குறீங்க, நான் சிலுவையில் உங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டேன்றதை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லையா? இது உங்களுக்கு பெருசா இல்லையா? எல்லாம் வேறெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிஸி, இந்த பாடுகளை குறித்து எனக்கு உங்களுக்கு அக்கறை இல்லையா? இது நத்திங் டு யூ இங்கிலீஷில் வரும், ஒன்றும் இல்லையா இது உங்களுக்கு, ஒன்றும் ஒரு பொருட்டு இல்லையா? கர்த்தர் தமது உக்கிர கோபாக்கினை நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினால் எனக்கு உண்டான என் துயரத்துக்கு நிகரான துயரம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். என் துயரத்துக்கு நிகரானது எங்கேயாவது இருக்குமா? என்ன மாதிரி பாடு அனுபவிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? உங்களுக்காக நான் அதை அனுபவிச்சனே. அதான் இயேசுடைய பெரிய அன்பின் வெளிப்பாடு தான் இந்த பிரெட். அவருடைய சரீரம் எப்படி நமக்காக நொறுக்கப்பட்டுச்சு, நொறுங்கி போனார் இல்லையா, நொறுங்கிய போயிட்டார், இதயம் வெடிச்சு செத்து போனார். பிதாவே என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டு, இதயம் வெடிச்சு போனவுன்னு தான் ஈட்டியில் குத்தின உடனே தண்ணியும் ரத்தமா, தண்ணி ரத்தம் செப்பரேட் பண்ணுறது ஹார்ட்டு தானே, அது ரெண்டும் சேர்ந்து வருது, இதயம் உடஞ்சி போச்சு, அப்படி நொறுங்கி போச்சு அவர் பாடி. அவருடைய ஆத்மா என்ன பாடுபட்டுச்சு இல்லைங்களா? நமக்காக பட்ட பாடுகள், நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு பட்ட பாடுகளை நாம் நினைத்து பார்க்குறோம். அவருடைய பாடுகளை நன்றி உள்ளத்தோடு நினைச்சு பார்த்து இந்த பந்திக்கு வரணும். அது மாத்திரம் இல்லை, சிலுவை சிந்தனையே சிலுவை தியானமே நமக்கு பெரிய பாக்கியம்தான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த சிலுவையினால் ஏற்பட்ட ஆசீர்வாதங்களை பற்றி நாம் என்ன சொல்றது, அந்த சிலுவை கொண்டு வந்த பாக்கியங்களை பற்றி நாம் என்ன சொல்லுவது, அதைத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை தான் நம்முடைய சிந்தனைகளாக இருக்குது இந்த சில மாதங்களாக, அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த அளவுக்கு இயேசுவை அது நம்மளை நேசிக்க செய்யும், இதெல்லாம் ஏற்பட்டது அவர்னால தானே. யாராவது நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கொஞ்சம் உதவி செஞ்சு பணம் கொடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கையெல்லாம் நம்ம மறக்கிறது இல்லையே. இயேசு நமக்கு செஞ்சது சாதாரணப்பட்ட காரியமா, அவர் எப்படி நீ மறக்கலாம்னா கேட்குறாரு. உங்க ஜாதி அதுதான், மறக்கிற ஜாதி, உங்களுக்கு மறக்கிற ஜாதி. என்ன மறக்காத, என்ன மறந்துடாத, ஏதோ பண்றேன்னு என்ன மறந்துடாத கேட்கிற, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க, என்னை நினைவு கூறு. அவர் எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு வாய் கொடுத்தார் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, யூட்டோபியா அப்படின்னு, ஒரு நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல. யூட்டோபியானா ஒரு மிக பரிபூர்ணமான தெரிந்த உலகம், அதுதான் யூட்டோபியா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு வாங்கி கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் விசுவாசிச்சு அதில் பங்கு பெறுறோம்னா பெருந்த உலகத்துக்கு தான் நம்ம அனுபவிப்போம். இந்த உலகத்தில் இருந்தாலும் பெருந்தத்தை தான் நம்ம அனுபவிப்போம். யோசிச்சு பாருங்க, அவர் என்ன வாங்கி கொடுத்தார் நமக்கு, அதுதான் நம்ம உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களாக பார்த்துட்டு வரோம். இயேசு என்ன பண்ணார், சிலுவையில மரித்து பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், வேதனைப்பட்டு அவர் மரித்தார் தான். ஆனா அந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு 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 பெரிய ஒரு புதையல் வீடை திறந்து விடுற மாதிரி திறந்து ஓபன் பண்ணி விட்டார். பரலோக இன்ப புதையில ஓபன் பண்ணி விட்டார், உடன் புதிய உடன்படிக்கையை திறந்து விட்டுட்டார். அதான் அவர் செஞ்சது. என்னங்க இருக்குது புதிய உடன்படிக்கையில அப்படின்னா, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நம்ம பட்டியலிட்டு பார்த்துட்டு வரோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துட்டு வரோம். நான் ஸ்ட்ரகிள் பண்றேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனால் கம்யூன் எனக்கு போய் இதை போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். முதலாவது ஆசீர்வாதம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், என்னுடைய சகல நித்திய பரிபூர்ண குணங்கள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக செய்யும் படிக்கு. கடவுள் மன்னிக்கிறவராக இருந்தால் எவ்வளோ மன்னிக்கணுமோ உன்னை மன்னிப்பார். இயேசு நாமத்தின் நிமித்தம் மன்னிப்பின் எல்லையை நீ வாங்கிக்கலாம், எல்லாம் மன்னிப்பார். உன்னை எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பார். அவர் ஞானம் உள்ளவராக இருந்தால் அவர் ஞானத்தோடு பிதாவாக உன்னை நடத்துவார், அவர் பலப்படுத்துவார். அவர் எல்லா குணங்களும் நம் சார்பாக இருக்கிறதான் நான் உன் தேவனாக இருப்பேன், அது எல்லையே இட முடியாது. முதலாவது ஆசீர்வாதம் அது, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன, உன் பாவங்களை நான் நினைய மாட்டேன், பாவம் மன்னிப்பின் ஆசீர்வாதம். அதை பற்றி நம்ம எப்படி சொல்கிறது, அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன் போன வாட்டி இல்லைங்களா. அதை நம்ம ரெண்டு வாரமாக படிச்சுட்டு வந்திருக்கோம். ரெண்டாவது ஆசீர்வாதம் தாங்க எத்தியோப்பியா, யோசிச்சு பாருங்க. இந்த இதெல்லாம் நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கொஞ்சம் பேக்ரவுண்டு வேதத்தை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு முடியும். இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாம் சொல்லி இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு டைமே முடிஞ்சு போகுது. கொஞ்சம் பேக்ரவுண்ட் அதனால தான் இந்த கேட்டகிசம் வந்து ரொம்ப அருமை. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது நல்லா தெரியும். இப்போ பாருங்க, நான் சொல்கிறது நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் முதல் 11 வசனங்கள் என்ன சொல்லுது, கடவுள் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தமானவர்னு சொல்லி கொடுக்குது. நல்லா அந்த கேள்வி பதில் மூலமாக மனசில் பதிஞ்சிருது. ரெண்டாவது, மனுஷன் எவ்வளோ சீர்கெட்டு போனான், பாவத்தில் விழுந்து எவ்வளோ சீர்கெட்டு போனான்னு 2-11 இன்னும் 11 கேள்விகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கு. அதில் தான் வருது, நம்ம போன வாரம் பார்த்தோம். இது ரெண்டும் புரிஞ்சிக்கிற மக்கள் தான் இயேசு என்ன செஞ்சாங்கன்ற என்னுடைய அவருடைய ரட்சிப்பின் மகத்துவமே என்னன்னு அப்ரிஷியேட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு கஷ்டம்தான் பாருங்களேன். அவர் என்ன அந்த கேள்வியில் வருது, 18 வசனத்தில் மனுஷன் ஆதாம் பாவத்தில் விழுந்து அவனுக்கு நடந்த பிரச்சனை என்ன, எந்த மாதிரி நிலையில் விழுந்துட்டாங்க. அவனுக்கு நடந்தது ரெண்டு ப்ராப்ளம் என்ன, ஒன்று ஒரிஜினல் பாவம் செய்து ஒரிஜினல் ரைச்சஸ்னஸ் அவன் இழந்துட்டான், ஆதியில் இருந்த ரைச்சஸ்னஸ், ஒரிஜினல் ரைச்சஸ் போயிடுச்சு அவனுக்கு. ரெண்டாவதாக அவனுக்கு ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிற்கவே முடியாது. இப்போ ரெண்டாவதாக அவனுக்கு நடந்த ஒரு சீர்கேடான ஒரு இயற்கை அவனுக்கு வந்துருச்சு, கரப்ட் நேச்சர், பொல்யூட்டட் நேச்சர். அந்த பொல்யூட்டட் நேச்சர் வந்ததுனால தான் அவன் எல்லா பாவத்தையும் செய்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல, நம்ம பிறந்ததே பாவிகளாக பிறந்ததுனால தான் பாவம் செய்கிறோம். பிரச்சனை வந்து நம்ம செய்யறதுல இல்லை, நம்ம என்னவா இருக்கிறோமோ அதான் பிரச்சனை. நான் இருக்கிறதே பாவம், அதனால தான் பாவத்தை செய்கிறேன். அதான் அந்த இதில் வருது, கரப்ட் நேச்சர். ரெண்டு பிரச்சனை நமக்கு ஆயிடுச்சு. இது ரெண்டுக்கும் அருமையாக கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையில் அவர் விடுதலை கொடுக்குறார். பாருங்களேன், முதலாவது போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரிஜினல் ரைச்சஸ்னஸ் பாவத்தில் போன மனுஷனுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுக்கு ஒரிஜினல் ரைச்சஸ்னஸ் போனாலும் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ், கிறிஸ்து சம்பாதித்த நீதியை அவனுக்கு போட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்க வைக்கிறார். அதான் அவனுக்கு செய்யுது, தன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அது என்ன பெரிய ஆசீர்வாதம். போன வாரம் நம்ம போன மாதம் நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லா நெகட்டிவ்ஸ் நம்ம வாழ்க்கையில் எடுத்துருது. தேவன் எல்லா ஆதாமின் பிள்ளைகள் தலைமையில் இருக்கிற தேவ கோபம் நம்ம தலைமையிலேருந்து போயிடுது. மனசாட்சி குற்றுகிற மனசாட்சி குற்றப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்ம தலைமையில் போயிடுது. மரண பயம் நம்மளை விட்டு நீங்குது. நித்தியத்தின் பயம் நம்மளை விட்டு நீங்குது. நியாய தீர்ப்பின் பயம் நம்மளை விட்டு நீங்குது. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்குது, தேவனோடு நீதிமானாக்கப்பட்டு ஒரு அன்பான உறவு. எந்த நேரத்துலையும் என்னுடைய நீதியை வச்சு இல்லை, எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அப்பா பிதாவே இயேசு ரத்தத்தை எடுத்துகிட்டு தைரியமாக போகலாம். என்ன என் நிலைமையில் இருந்தாலும் வா வா, ஏற்ற சமயத்தில் கிருபை செய்கிற சகாயம் செய்கிற கிருபையை நான் கொடுக்குறேன், என்கிட்ட வா, ஓப்பன் டோர் உனக்கு, நீ வரலாம். எல்லாம் எவ்வளோ தேவ தூதர்கள் ஆயிரக்கணக்கான தேர்வுமே ஆராதிச்சுட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரம் சொல்லி சொல்லு மகனேன்னு உன்னை கேட்பேன் கம் அப்படின்ற என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, பராமரிப்பில் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு நல்லதுக்கு தான் நடக்கும், நல்லதுக்கு தான் நடக்கும். அவனை இழுத்துக்கிற வேதனைப்படுத்துகிற வியாதி கூட இழுத்துக்கிட்டே இருக்கு தூக்கம் வரல, அந்த வியாதி கூட அவன் நித்திய மரணத்துக்கு இல்லை நித்திய ஜீவனுக்கு அவனை நடத்தான் இல்லைங்களா. நியாய தீர்ப்பில் போய் அவன் நிற்கிறான், எல்லாம் புக்ஸை தேடுறாங்க, இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறானே இப்போ எங்கே இந்த புக்கு வந்து தேடி பார்த்து திறந்து திறந்து பார்த்தா பிளாட் அவுட், ஒன்று தேடி பார்க்குறாங்க ஒன்றும் கிடைக்கல அவனுக்கு. அவன் நீதிமான் அறிவிக்கப்பட்டு நித்திய பரலோகம். அதான் அதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, யூத்தியோப்பியா எங்க இருக்கு தெரியுமா, பெரும்ப உலகம் எங்க இருக்கு தெரியுமா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் தான் அதை புரிஞ்சுக்கிட்டானா, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டானா, அவன் யூத்தியோப்பியா அடைஞ்சிட்டான், பெரும்ப நிலையை அவன் அறிஞ்சிட்டான். பாக்கியம்னா அதான் இல்லைங்களா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த பாட்டுல வருது இல்லைங்களா, இயேசு போதுமே. அது பெரிய ஆறுதல், தேவனுடைய பிள்ளைகளாக போராட்டம் நிறைந்த உலகத்தில் அந்த பாட்டில் வருது இல்லைங்களா. ஒரு பக்கம் சில பேருக்கு நம்மளுக்கு பிசாசின் சோதனை பெருகிட்டு சோர்ந்து போயிடலாம் நம்ம இல்லைங்களா, எவ்வளோ கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம் சோர்ந்து போயிடலாம். இன்னொரு பக்கம் உலகமும் மாமிசம் நம்மளை மயக்கலாம், வேலை வசதி அது இதுன்னு நம்மளை மயக்கி நம்மளை முன்னேறாமல் கெடுக்கலாம். இது ரெண்டுமே நடந்தாலும் முன்னேறாமல் நம்மளை கெடுக்கக்கூடாது, அதைத்தான் பார்த்துக்கணும், அதான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம், முதல் ப்ராப்ளம் நமக்கு இருந்த ப்ராப்ளம் ஒரிஜினல் ரைச்சஸ்னஸ் பாவத்தினால் போனதை ஆண்டவர் சால்வ் பண்ணார். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கணும், ரெண்டாவதாக இருந்த பிரச்சனை நமக்கு என்ன, அதையும் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் வருது பாருங்களேன். உடன்படிக்கையின் அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சீர்கெட்ட இயற்கை இருக்கு, அந்த இயற்கை இயற்கையாகவே விரும்புறது பாவம் செய்யணும்னு தான். பாவத்தை இயற்கையாக நம்ம செய்வோம், தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்போம் பாவத்தை இல்லைங்களா. நமக்கு இயற்கையாக வர்றது என்ன, பாவத்தை தான் செய்யணும்னு வருது. இயற்கையாக பரிசுத்த பண்ணணும்னு வருதா, இயற்கையாக பைபிளை படிக்கணும்னு வருதா, இல்லை இயற்கையாக டிவியை பார்க்கணும்னு தான் வருது நமக்கு இல்லைங்களா. பைபிளை படிக்கணும்னு வர்றது இல்லை, ஏன் நல்ல காரியம் செய்யணும்னு வர்றது இல்லை, கெட்ட காரியங்கள் தான் இயற்கையாக வருது. ஏன், நம்ம கெட்டு போனதுனால, நேச்சுரல் கரப்ட் நேச்சர் நமக்கு இருக்கிறதுனால, அந்த நேச்சர் வந்து இயற்கையா பாவம் செய்யறதுனால. அதுக்கு உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் பாருங்களா, மூணாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எபிரேயர் 8:10 போட்டிருக்கு, எபிரேயர் 8:10 அதை எடுத்து உங்க கண்ணால பாருங்க.
நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரர்கள் பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள்.
இதுல இருக்கிற மூணாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னவென்றால், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன், அவைகளை எழுதுவேன். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைப்பேன், மைண்டில் வைச்சு அவங்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். என்ன அற்புதமான ஒரு ஆசீர்வாதம், என்ன இது, ஒரு கவனன்ட் ப்ராமிஸ். கவனன்ட் ப்ராமிஸ்னா சாதாரணம் இல்லை, ஒரு கவனன்ட்ல போட்டாங்கன்னா சாதாரணம் இல்லை, சும்மா சொல்றது நூற்றுக்கணக்கான காரியங்கள் சொல்லலாம், ஆண்டவர் சொன்னாவே பெருசு தான். ஆனால் கவனன்ட் ப்ராமிஸாக கொடுத்தாருன்னா அதை போய் கிளைம் பண்ணிக்கலாம், செக்கு கொடுத்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராமிஸ் பாருங்கள், அற்புதமான ப்ராமிஸ். ஆனால் நமக்கு தான் பிரச்சனை என்னன்னா, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது, இதயத்தில் எழுதுறோன்னா என்னன்னு தெரியாது, என்ன நிலைன்னு இந்த பேக்ரவுண்ட் நமக்கு இல்லாததுனால இதை அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது புரியுதுங்களா. அதுவும் பிரச்சனை புரியுதுங்களா, என்ன ப்ராப்ளம்னு நமக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா இதை அப்ரிஷியேட் பண்ணாதான். இந்த வினாவுடை படிக்கிறவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனால அது நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும், கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அதான் தயார் பண்ணு, இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கும்படி ட்ரை பண்ணுறேன் நான் கொஞ்சம் சொல்ல. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு போராடுற மாதிரி தெரியும், பாவம் இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் சொன்னதே சொல்லி இவ்வளோன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது, ஏன்னா ரொம்ப விசேஷமான காரியங்களை கஷ்டப்பட்டு நான் பிரசங்கம் பண்ணேன், அதை கஷ்டப்பட்டு நீங்களும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இதுல முதலாவது நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கு இருக்கிற உறவு, ஏன்னா என்னுடைய பிரமாணங்களை நியாயப்பிரமாணத்தை உங்க இருதயத்தில் எழுதுவேன் அப்படின்னா அது ஏதோ செய்யறாரு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா அப்ரிஷியேட் பண்ணோம்னா அந்த கான்டெக்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம காலத்துல நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுற ஆளுங்க இல்லை. எங்க இருக்குது நியாயப்பிரமாணத்தை பத்தி? எங்கேயாவது டிவியில பேசுறாங்களா நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள்? அதெல்லாம் எங்கேயுமே பேசுறது இல்லை. சுவிசேஷ ஊழியத்திலயும் நியாயப்பிரமாணம் இருக்கிறது இல்லைங்களா. இயேசுவை விசுவாசி, இயேசு கிட்ட வந்துரு, இயேசுவை நம்பு, உன்னை ரட்சிப்பார், அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்றோம்னா அது தவறான சுவிசேஷம், குறையான சுவிசேஷம். அதை தெரிஞ்சுக்காம நம்ம சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, இயேசு பந்திக்கு ஏங்க நியாயப்பிரமாணம் தேவை? நியாயப்பிரமாணத்தை ஏன் புரிஞ்சுக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்ம நன்றி பெருகும், அவர் செஞ்சதுனுடைய மதிப்பு எவ்வளோ பெருசுன்னு எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா எந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம உடைச்சிருக்கிறோன்றதுடைய குற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு புரிய முடியும். அப்போ தான் அந்த மகத்தான் அந்த கம்யூனியன் அவருடைய வழி நமக்கு தெரியும். ஆகவே அதை புரிஞ்சுக்குவோம். நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணம் முதலாவது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தின், அவருடைய கேரக்டரினுடைய வெளிப்பாடு தான் நியாயப்பிரமாணம். லா அப்படின்னா கடவுள் கேரக்டர் எப்படிப்பட்டது, அதை வெளிப்படுத்துறது தான் நியாயப்பிரமாணம். அவர் என்னத்தை விரும்புறாரு, என்னத்தை விரும்புறது இல்லை, அதை வெளிப்படுத்துறது தான் நியாயப்பிரமாணம். பாருங்களேன், அதான் நியாயப்பிரமாணம். ஆனா அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து மனுஷனை தன்னுடைய சாயலாக பண்ணார். நம்ம எப்படி பண்ணா, நம்முடைய தன்னுடைய சாயலாக பண்ணதுனால் மனுஷனுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, கடவுள் நம்மளை தன்னுடைய சாயலாக பண்ணதுனால் நம்ம சந்தோஷமா இருக்கிறதே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும், நிறைவா இருக்க முடியும். ஏன்? கடவுளுடைய குணமாகிய வெளிப்பாடு தான் நியாயப்பிரமாணம். அந்த கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் வேற எந்த விதத்திலையும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா நிறைவா இருக்க முடியாது. அவருடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்படியாம விட்டோம், நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிய அவருடைய சாயலாகத்தான் பண்ணப்பட்டோம். அவருடைய சாயலின் வெளிப்பாடு தான் நியாயப்பிரமாணம். நம்முடைய உச்சகட்ட ஆனந்தத்துக்கு, நிறைவுக்கு, சந்தோஷத்துக்கு அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இது ரெண்டுமே நம்மளையும் நியாயப்பிரமாணத்தை பிரிக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் எல்லா சந்தோஷமும் நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இருக்கிற உறவை பொறுத்து தான் இருக்கு. கடவுளையும் நியாயப்பிரமாணத்தை எப்படி பிரிக்க முடியாதோ, நம்முடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நியாயப்பிரமாணத்தை வச்சு பிரிக்க முடியாது. ஏன்? நம்ம வாழ்க்கையில எல்லா துக்கம் ஆரம்பிச்சதே எப்போ? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுக்கு பேர் என்ன? பாவம். புரியுதுங்களா? நாம் வாழ்க்கையில நிறைவான சந்தோஷத்தோடு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நியாயப்பிரமாணம். நம்ம வாழ்க்கையில பயங்கரமா கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை தீர்க்க எடுத்துக்கணும்னா நியாயப்பிரமாணத்தை மீறும், இன்றியமையாதது நம்மளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு. கடவுள் எப்படி தன்னுடைய குணத்தின் பிரதிபலிப்பாக நியாயப்பிரமாணத்தை பண்ணாரோ கொடுத்தாரோ, அதே மாதிரி அவருடைய குணத்தின் சாயலாக படைத்தது நம்மள. புரியுதுங்களா? இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் தியாலஜி ஆஃப் தி லா. நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ரொம்ப படிக்க வேண்டியதுனா, இந்த நியாயப்பிரமாணம் வந்து அப்போ புதிய ஏற்பாடுல சொல்லுதே, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபையின் கீழே இருக்கிறீங்க, நியாயப்பிரமாணம் போயிருச்சு, நியாயப்பிரமாணம் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லுதே. அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம்னு சொல்லும் போது பழைய ஏற்பாடுல மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு 3 அம்சம் இருந்துச்சு. 1வது செரமோனியல் சடங்காச்சாரிய பிரமாணம், இன்னொன்று சிவில் சட்ட ரீதியான பிரமாணம், இன்னொன்று மாரல் லா 10 கட்டளைகள் மாரல் லா. இது 3க்கும் நியாயப்பிரமாணம்னு பேர். இஸ்ரவேல் ஜனங்கள் செரமோனியல் ஆண்டவர் கொடுத்தார், அவங்க ஆராதனை, அவங்க பலி, அவங்க பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு செரமோனியலாக கொடுத்தார். அடுத்ததாக அவங்க தேசமாக கடவுள் கீழே அமைக்கப்படும் போது அவங்க சட்ட விதிகள் எப்படி இருக்கணும்னு சிவில் லாவை கொடுத்தார், அதுக்கும் நியாயப்பிரமாணம் தான் பேர். 3வதாக 10 கட்டளையும் கொடுத்தார். இது 3 நியாயப்பிரமாணம் தான் பேர். புதிய ஏற்பாடுல அநேக டைம் அந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து எபிரேயர்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து நிறைவேற்றி முடிச்சிட்டார், நிறைவேற்றினார், அதை பண்ணார், அதை பண்ணாருன்றத வந்து பலேற்பாடுல நிழலாக கொடுத்த சடங்காச்சாரியமோ சட்ட ரீதியான பிரமாணத்தை அவர் முற்றிலுமாக நிறைவேற்றி முடிச்சிட்டாருன்னு அது சொல்லுது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இன்னமே நமக்கு தேவையா இல்லை, இன்னமே முடிஞ்சு போச்சு, அதை பத்தி யோசிக்கவே வேண்டியது இல்லைன்னு எது சொல்லணும்னா, சட்ட ரீதியான சடங்காச்சாரியமான பிரமாணம் தான் நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம போய் பஸ்காவை கொண்ட வேண்டியதில்லை, நம்ம போய் ஆலயத்தில் பலி கொடுக்க வேண்டியதில்லை. ஏன், அதெல்லாமே சடங்காச்சாரியமும் சட்ட ரீதியான பிரமாணம் எல்லாமே கிறிஸ்துவை நிழலாக காமிச்சதுனால், அவர் வந்து அதை நிறைவேற்றி முடிச்சதுனால அது முடிஞ்சு போச்சு. அதுதான் முடிஞ்சு போச்சு. பத்து கட்டளைகள் மாரல்லா ஒருபோதும் முடியாது. ஏன் முடியாதுன்னா, அது வந்து கடவுளுடைய குணத்தின் பிரதிபலிப்பு. கடவுள் மாறுவாரா? அவர் எப்படி மாற மாட்டாரோ அந்த பத்து கட்டளைகளும் மாறவே மாறாது. அது எக்காலத்துக்கும் உள்ளது, அது எக்காலத்துக்கும் உள்ள மனுஷர்களை உண்டது. நம்மளும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டதுனால் நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், நிறைவு அந்த பிரமாணத்தை கடைபிடித்தா தான் கிடைக்குமே தவிர வேற எப்படியும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில சீர்கழிவு வந்ததே அந்த பிரமாணத்தை உடைச்சதுனால. புரியுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஓகே, முதல்ல நியாயப்பிரமாணத்தை மாரல்லாவை புரிஞ்சுக்கிட்டோம். மாரல்லா ஆண்டவர் என்ன விரும்புறாரோ என்ன கேட்கிறாரோ அவருடைய கேரக்டரினுடைய பிரதிபலி. கடந்து போனது வெறும் அந்த சடங்காச்சாரிய பிரமாணம் தான். மாரல்லா எப்பவும் இருக்கும். அந்த லாவை பத்தி புரிஞ்சுக்கோமே, அந்த பரிசுத்த நியாய பிரமாணம் மாறாதது, அவருடைய பரிசுத்த இயற்கையின் பிரதிபலிப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நியாய பிரமாணம் மாறாத இருந்த போதிலும் அது ஆண்டவர் வெளிப்படுத்தின நிலைமை, அந்த வெளிப்படுத்தின உருவம் மாறிக்கிட்டே இருந்தது. அதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக சொல்றேன், அது மூணு ஸ்டேஜில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பத்து கட்டளைகளை மூணு ஸ்டேஜில் வெளிப்படுத்தினார். சிங்க்ல போகஸ்ன்னு ஒரு பெரிய போதகர், அவர் அதை பற்றி சொல்கிறாரு. மூணு ஸ்டேஜில் வெளிப்படுத்தினார். முதலாவது ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக, வீழ்ச்சிக்கு முன்பதாக. ரெண்டாவது மோசேவுடைய டைமில். மூணாவது கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கை. இது மூணா புரிஞ்சுக்கும். நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கணும்னா இதை புரிஞ்சுக்க சரியா புரிஞ்சுக்க முடியாது. முதலாவது வீழ்ச்சிக்கு முன்பதாக. வீழ்ச்சிக்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? ஒரு பிரதர் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருந்தார், எங்க பைபிள்ல போட்டுக்கிட்டு காமிங்க அப்படின்னு. இருந்துச்சா? ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் போது அவனை பரிபூர்ணமா உருவாக்கணும். அவன் வாழ்க்கையில இயற்கையாகவே அவனுக்கு என்ன பிடிச்சிச்சு தெரியுமா? இயற்கையா அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறது தான் பிடிச்சிச்சு. ஏன்? அவன் கடவுளுடைய சாயலா படைக்கப்பட்டதுனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பண்ணப்பட்டான். புரியுதுங்களா? அவனுக்கு அவனுடைய எழுத்துல நியாயப்பிரமாணம் இல்லைனாலும் எங்க எழுதியிருக்காருன்னு நியாயப்பிரம் அவனுடைய மனசாட்சியில நியாயப்பிரமாணம் எழுதியிருக்காருன்னு ரோமர் ரெண்டுல சொல்லுது. ஆதாமுடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணத்தை அவர் எழுதியிருந்தார். அதனால தான் ஆண்டவருக்கு முன்பதாக பரிபூர்ணமா நீதியாக அவனால் வாழ முடிச்சு. இயற்கையாகவே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்ஜாய் பண்றதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை தான். அவனுக்கு எது பிடிக்காதுன்னா நியாயப்பிரமாணத்தை மீறது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. இயற்கையா அவன் நியாயப்பிரமாணத்தை, அதுக்கு தான் பேரின்பத்தில் அவன் இருந்தான். அவன் இயற்கைக்கு ஏற்றபடி அந்த பிரமாணம், அந்த பிரமாணத்துக்கு ஏற்றபடி தான் அவன் வாழ்வான். அதுதான் அவனுக்கு பிடிக்கும், அதுதான் அவனுடைய விருப்பம். அதுக்கு விரோதமானது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. அதன்படி தான் அவன் இருந்தான். பேரின்பத்தில் ஆதாம் இருந்தான். பாருங்களேன், அவனுடைய மனசாட்சியில் அந்த டைம்ல பேப்பர் பிரிண்டிங் வரல, பேப்பர் இல்லை, மிருகமும் தாகாது, தோல்வியும் எழுதல. அவனுடைய மனசாட்சியில் இருதயத்தில் எழுதி வச்சிருந்தான். நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, ஆதாமுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அப்படி நம்ம பார்க்குறோம். இயற்கையா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எந்த கட்டாயம் இல்லாம அவன் விருப்பமா அவன் வாழ்றது நியாயப்பிரமாணத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அவன் இருதயத்துல ஹாப்பிலி உன்னத சந்தோஷம் அவனுக்கு ஆண்டவருடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுதான். ஏன் அதை எழுத வேண்டிய அவசியமும் இருக்குல்ல, கடவுள் சாயல் அவனை படைக்கப்பட்டதுனால். ஆனா அப்படி படைக்கப்பட்ட ஆதாமுக்கு பாவம் செய்யக்கூடிய பொட்டென்சியல் இருந்துச்சு. அவன் பாவம் செஞ்சிட முடியும். என்ன ஆயிடுச்சு? அவன் பரிபூர்ணமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆதாம், ஒருவேளை ஆதாமை கூட ஆண்டவர் பார்த்து சொல்லியிருக்கலாம், இவன் என் நேசகுமாரன், இவனின் பிரியமாக இருக்கிறேன். ஏன் பரிபூர்ணம், பெர்ஃபெக்ட் எல்லாத்துலேயும். நியாயப்பிரமாணத்தை இயற்கையாக விருப்பத்தோடு செய்கிறான், பாவத்தை செய்ய மாட்டான். அப்படி செய்கிறானேன்னு இவன் குற்றமற்றவன், பாவம் இல்லாதவன்னு ஆதாம் இருந்தான், இன்பத்தில் இருந்தான். ஆனால் அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்து பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சவுடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வெறும் ஒரிஜினல் ரைச்சஸ்னஸ் போனது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு ஒரு சீர்கேடான ஒரு இயற்கை வந்துடுச்சு, ஒரு கரப்ட் நேச்சர், முற்றிலுமாக தலையிலிருந்து கால் வரைக்கும் சீர்கெட்டு போன ஆதான். அவனுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அவர் கொடுத்த கிஃப்ட் அதுதான். ஆதாம்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு சீர்கெட்ட ஒரு இயற்கை. அதனால தான் நம்ம பிறந்ததே பாவிகளாக பிறந்திருக்கிறோம். நம்ம பாவம் செய்யறதுனால பாவிகள் இல்லை, பிறந்ததே பாவிகளாக பிறந்திருக்கிறோம். அப்படி பாவிகளாக இருக்கிறதுனால தான் பாவத்தை செய்யறோம். இயற்கையாக விருப்பமாக நமக்கு வர்றது என்ன? நல்ல வார்த்தை பேசணும்னு வராது, கெட்ட வார்த்தை பேசணும்னு தான் வருது இல்லைங்களா? சாந்தமாக இருக்கணும்னு வராது, எகிரி குதிக்கணும்னு தான் வருது நமக்கு. ஏன் இல்லை இல்லை என் குணம் நீ பிறந்ததே அப்படித்தான்ப்பா, இல்லை இல்லை அப்போ எப்போ செஞ்சுட்டேன், இல்லை எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நீயே அதே தான், நீயே பாவம். அப்படித்தான் ஆதாம் ஐட்டம். டோட்டல் டிப்ராவிட்டின்னுவாங்க தியாலஜியன்ஸ், சீர்கெட்டு போனோம். அவனுக்கு இன்னமே இயற்கையாக செய்யறது நியாயப்பிரமாணம் செய்யணும்னு வராது, அப்படி இருந்தவன். ஆனால் இப்போ இயற்கையாக விருப்பமாக செய்யறது என்ன? பாவம். நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது அவனுடைய விருப்பமாயிருச்சு. அதனால தான் அழிப்பு உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உலகத்தை பார்த்தாரு, மனுஷனுடைய எந்த தீமையும் கற்பனையும் என்னவா இருக்கு? தொடர்ந்து நல்லதா இருக்கா தீமையா இருக்குன்னு பார்த்தார். எது பார்த்தாலும் தீமை. அவன் அப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டானே, டோட்டல் டிப்ராவிட்டி மனுஷனுக்கு இன்னுமே இயற்கையா வருது. ஆனா கடவுள் இருதயத்துல இருந்து நியாயப்பிரமாணம் போயிருச்சான். ரோமர் 2 போட்டிருக்கு, போகலன்னு போட்டிருக்கு. அது ஒரு பாலஞ்ச பில்டிங் உளுந்துட்டு கீழே ஒரு போட்டோ போய் உளுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? உள்ளே இருக்குது, ஆனால் பாலஞ்சிஞ்ச பில்டிங் மேலே மேலே மேலெலாம் உளுந்து உள்ளே போய். அந்த மாதிரி கடவுளுடைய சாயலில் ஏற்பட்ட நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய சீரழிவு கீழே புதஞ்சி போயிடுச்சு, அவனுடைய பாவ இயற்கை மேற்கொண்டுருச்சு, உள்ளே இருக்குது. அதனால தான் ரோமர் 2 எந்த கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது, வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னு தெரியுது, கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியுது. எப்படி அவங்களுக்கு இயற்கையாக தெரியுது? ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கு, தெரியுது கெட்டது எது நல்லது எதுன்னு. ஆனால் அதை மேற்கொண்டு ஆளுறது மனுஷனை என்ன? பாவ இயற்கை, பாவம் தான் ஆளு. கரப்ட் நேச்சர் பேய் பிடிச்ச மாதிரி அவனை பிடிச்சிருச்சு, ஒரு பிடிச்சிருச்சு. அது அவனை இயற்கையாக என்ன பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய் இன்னுமே அவன் விருப்பப்பட்டு செய்யறது பாவம் தான், வேற எதுவுமே அவன் விரும்புறதில்லை. அதாங்க ஆயிடுச்சு மனுஷனுக்கு. மோஸ்ட் நேச்சுரலாக அவன் தீமை தான் செய்கிறான். அந்த அந்த நியாயப்பிரமாணம் கடவுள் சாயலா மனுஷாட்சியில் எழுதப்பட்ட நியாயஸ்தானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக மாறி போயிட்டான். அதை கேட்டாலே அவனுக்கு பிடிக்கிறதில்ல, கேட்டாலே பிடிக்கிறதில்ல. விபச்சாரம் செய்யாது இருப்பா யாகன்னா, ஐயோ இப்படி சொல்கிறாரே எனக்கு விபச்சாரம் தான் செய்யணும்னு வருதே. கொலை செய்யாது இருப்பா யாக, தகப்பன் தாயை கனம் செய்வா யாக அப்படின்னா பிள்ளைகளுக்கு என்ன கோபம் வருது, எனக்கு பிடிக்க மாட்டேன் அது, இவங்களுக்கு போய் அடங்கணும்ன்றாரு அப்படின்னு ஏற்காது. ஏன் நீ தான் அப்படி பிறந்ததுனால தான் அப்படி இருக்கிற, நீ எப்படி நீ ரொம்ப நல்லவன், உனக்கு இது வண்டி தான் பிடிக்கல நீ பிறந்ததுனால. கரப்டட் நேச்சர் அதான் அந்த பாவம். நான் அப்படி ஐ கரப்டட் தான் பாவம், இது அஃபென்சிவ், பிடிக்கவே மாட்டேன் இந்த நியாயப்பிரமாணம், அஃபென்சிவாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு விரோதமாக நம்ம நடந்துக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எந்த அளவுக்கு அந்த கரப்ட் நேச்சர் ஆயிடுச்சு, அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க கொஞ்சம் கூட முடியாதவனாயிட்டான், இயலாமை உள்ளவனாகிட்டான், இன்கேப்பபிள். இயற்கை மனிதனால ஆண்டவருடைய கற்பனையை கடைப்பிடிக்கவே முடியாது. என்னதான் பண்ணிப்பார், அவன் போய்த்தெல்லாம் இருக்க மாட்டான். தலைகீழ அவன் யோகா பண்ணிட்டோம், சாமியார் அவன் இருக்கட்டும், அவன் உள்ளுக்குள்ள விபச்சாரம் செய்யாமல் இருக்க மாட்டான். நாடகம் போடலாம், அவள் யோகி கீகின்னு பேரை வச்சுக்கிட்டு உள்ள நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பான். இதே தான் பொய் சொல்றது, நாடகம் பண்ணுறது, ட்ராமா பண்ணுறது. ஏன்? கரப்டட் நேச்சர். அப்படித்தான் மனுஷங்கள்லாம் ஆயிட்டாங்க பாருங்களா. இதாங்க வேதம் வந்து மனுஷனால முடியாத இயலாமை உள்ளவனாக மாறிட்டான். வீழ்ச்சி அடைந்த பிறகு அப்படி நிலைமை மாறிப்போச்சு, கரப்டட். ஆனால் என்ன ஆச்சு? ஆண்டவர் முதல்ல முதல் ஸ்டேஜில் மனசாட்சியில் எழுதியிருந்தால் மனுஷன் பாவத்தில் விழுந்து அழிந்து போயிட்டான். ரெண்டாவது ஸ்டேஜில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ எப்படி கொடுத்தார்னா, இருதயத்தில் எழுதல, என்ன பண்ணார், மோசேவின் மூலமாக பலகையில் கல்லில் எழுதி கொடுத்தார் இல்லைங்களா. அதான் மோசே சீனாய் மலையில் என்ன பார்க்குறோம், ஆண்டவர் கற்பனை அவர் கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ பாசிட்டிவாக கொடுக்கல, எல்லாமே நெகட்டிவ் பார்க்குறீங்களா? முதல்ல ஆதாம் கிட்ட பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த பழத்தை ஒன்றே சாப்பிடாது, அது ஒண்ணுதான் நெகட்டிவ், வேற எல்லாமே பாசிட்டிவா அவன் இருந்தான். இப்ப கொடுத்ததெல்லாம் செய்யாத 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 ஏன் நெகட்டிவா கொடுக்கறாரு, ஏன் நெகட்டிவ், அதுக்கும் ஒரு அருமையான ஞான காரணம் இருக்கு. செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு வருது எல்லாமே. இது வந்து சாதாரணமா கொடுக்கல, பைபிள்ல எல்லாமே மனுஷர்களை கொண்டு எழுதின ஆண்டவர், ஆவியை கொண்டு அவர் தான் எழுதினாரு, மனுஷர்களை கொண்டு எழுதினார். ஒரே ஒரு விஷயத்தை ஒண்டி தன் சொந்த விரல்ல எழுதி கொடுத்தார், சொந்த கையில எழுதி கொடுத்தார். அது என்ன தெரியுமா, 10 கற்பனைகள். சீனாய் மலையில மிகுந்த ஆடவாரத்தோடு கம்பீரத்தோடு புகையா சூளையில புகை வர மாதிரி வந்து பரலோகத்திலிருந்து அவரே இறங்கி வந்தார் பூமிக்கு. இறங்கி வந்து மோசே சாந்தமா தைரியமா இருக்கிற மோசவே நடுநடுங்கி காலெல்லாம் நடுங்கி போச்சு அவருக்கு. ஜனங்கள்லாம் நடுங்கி போய் ஐயோ இன்னுமே அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு நடுநடுங்கி போய் எழுந்தி மிகுந்த கம்பீர ஆரவாரத்தோடு அந்த கற்பனையை கொடுத்தார். 10 கற்பனை கல்லுல எழுதி கொடுத்தார் இல்லைங்களா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்தார். ஆனா இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நெகட்டிவ்ல கொடுத்தார் மிகுந்த மிரட்டலோடு. அது கடைப்பிடிக்கல நான் மரணம், அதை கடைப்பிடிக்கல நான் நியாய தீர்ப்பு அழிவு உனக்கு வரும் அப்படின்னு கொடுத்த போதிலும் இந்த பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்க என்ன பார்க்கிறோம், எல்லாரும் சீர்கெட்ட மாதிரி அவங்களும் சீர்கெட்டவர்கள் தான். அவங்க அதை கடைப்பிடிக்க முடியல, அவங்க ஆத்துமா செத்து இருந்துச்சு, குருடர்களா இருந்தார்கள் அவர்கள். தொடர்ந்து இஸ்ரவேல் சரித்திரத்தை எங்களோடு ஈவினிங்ல நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா திருப்பி திருப்பி என்ன பார்க்கிறோம், அவர்கள் தீமையை செய்தார்கள், ஆண்டவருடைய கற்பனையை உடைத்தார்கள். படிச்சு படிச்சு நமக்கே டயர்ட் ஆயிடும், எவ்வளவு பாட்டி தான் உடைப்பாங்க, திருப்பி 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 உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அதை கடைப்பிடிக்கல கடைப்பிடிக்கல, ஏன், அவங்க இருதயம் சீர்கெட்டு போனதுனால அவங்க கடைப்பிடிக்கல. அது அவங்களுக்கு முடியாத காரியமா இருந்துச்சு, முடியாத காரியம். இயற்கை மனிதனுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியாம போச்சு. இதுதான் செகண்ட் ரெவலேஷன். அப்படி கடைப்பிடிக்க போனாங்கன்னா ஏன் அதை கொடுத்தாரு, ஏன் அதை கொடுத்தாரு, ஏன் நெகட்டிவா கொடுத்தாரு தெரியுமா. அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு கொடுக்கல, நியாயப்பிரமாணத்தின் மூலமா தாங்கள் எவ்வளவு பாவிகள் என்பதை உணர்ந்து எவ்வளவு சீர்கெட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் கிறிஸ்துவை நாடி வரணும். அதுக்காகத்தான் அங்க நெகட்டிவா கொடுத்தார், கிறிஸ்துவை நாடி வரணும். அதான் செகண்ட் ரெவலேஷன் ஆஃப் த லா. அதான் ரோமர்ல போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் வந்து நியாயப்பிரமாணம் வராவிட்டால் நமக்கு பாவத்தின் அறிவு வந்திருக்காதே, நியாயப்பிரமாணம் இச்சிக்காது இருப்பா எனக்கு சொன்னாதானே நமக்கு தெரியுது அது பாவம்னு. அதான் பவுல் சொல்ற இல்லைங்களா, நியாயப்பிரமாணம் கிறிஸ்து கிட்ட நம்மளை நடத்தக்கூடிய டியூட்டர், தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன வருது, போதகர், ஒரு கோச் மாதிரி. நியாயப்பிரமாணம் நம்ம எவ்வளவு பாவிகள் நம்மளுக்கு காமிச்சு, கிறிஸ்து நமக்கு எவ்வளவு அவசியம்னு காமிச்சு, நம்ம கிறிஸ்து கிட்ட தள்ளுறதுக்கு தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நம்மளால முடியாது, இதை கடைப்பிடிக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லா. முதலாவது ஆதாம் இதயத்தில் எழுதப்பட்டது, ரெண்டாவது அது சுருக்கமாகத்தான் ஆதாம் விழுந்ததுனால், ரெண்டாவதாக கல்லுல எழுதப்பட்டு மோசே கிட்ட கொடுக்கப்பட்டது, அதுவும் கிறிஸ்து வரவழிக்கம்தான், கிறிஸ்து கிட்ட நம்மளை நடத்துவதற்காகத்தான். கடைசியாக நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, கடைசி ஸ்டேஜ் நியாயப்பிரமாணத்தின் என்னன்னா கிறிஸ்துவின் மூலமா நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டுச்சு. ஏன், கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தின் சுரூபி, அவர் எம்பாடிமெண்ட் ஆஃப் த லா ஆஃப் காட். அவரே சொன்னார், நான் இந்த உலகத்துக்குள்ள வந்தது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். யோவான் சொன்னார், எல்லா நீதியும் நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்துல பர்ஃபெக்டா லாவை கடைப்பிடிச்சதுன்னா இயேசு கிறிஸ்து தான், பர்ஃபெக்ட் வெளிப்பாடு. எழுத்துல கொடுத்த மாதிரி இல்ல, எழுத்துல கொடுக்கும் போது அதை டபாச்சுக்கிட்டு அது இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொரூபமா நியாயப்பிரமாணம் வந்து வெறும் நம்ம செய்யறது மாத்திரம் இல்ல, நம்ம சிந்திக்கிறதுல நம்ம பேசுறதுல எல்லாத்துலயும் நியாயப்பிரமாணம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவர் காமிச்சார், அதை நடந்து காமிச்சார் இல்லைங்களா. அதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், நியாயப்பிரமாணத்தின் ஆவியை மலப்பிரசங்கத்துல நமக்கு விளக்கி காமிச்சார். அப்பா நீ ஒரு மனுஷன் மேல கொலை செஞ்சுட்டா, நான் கொலை செய்யலங்க, யாரையும் கொலை செய்யலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத, ஒரு மனுஷன் மேல கோவப்பட்டு இருதயம் கசப்படைஞ்சு இருந்தாவே நீ என்ன பண்ணிட்ட, கொலைக்கு வேறான கோபமே நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்ட, நீ கொலை செஞ்சுட்ட ஆண்டவருடைய பார்வையில அவர் இருதயத்தை பார்க்கிறார். நான் வேசித்தனாலாம் செய்யலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத, ஒரு பெண்ணை பார்த்து நீ இச்சித்தாவே அவளோடு நீ வேசித்தனம் செய்து விட்டாய். ஏன், இருதயத்தில் எல்லா வேசித்தனத்துக்கு வேறானது இச்சை, அங்கதான் ஆரம்பிக்கிறது. அது நியாயப்பிரமாணத்தை இது பண்ணது, நியாயப்பிரமாணத்தின் ஆவியை நமக்கு விளக்கி கொடுத்தார். அவர் பெட்டர், அவரை மாதிரி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சவங்க இல்லை. ஆனா அப்படி கடைப்பிடிச்சு இருந்தாலும் நல்ல அருமையான ஒரு முன்மாதிரியை காமிச்சால் அது நமக்கு இன்னும் நம்மள குற்றம்தான் படுத்து. பரிசேயருங்க வேத பாரங்கிறது என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்தாரு பாவத்தை காமிச்சிக்கணும்னு கொடுத்தாரு, அவர் என்ன பண்ணாங்க அதை கொஞ்சம் நைஸாக மாற்றி மேல் பார்வையாக மாற்றிக்கிட்டு தாங்கள் நீதிமான்னு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு அப்படி மாற்றலான்னு பார்த்தாங்க, முடியல, அவர் தாங்க முடியல அவர் இருக்கிற பரிசுத்தம், அதனால அவரை கொண்டு போட்டாங்க இல்லைங்களா. அவங்க நீதிமான்னு காமிச்சிக்கணும்னு அவரை கொண்டு போட்டாங்க. அதே மாதிரி இயேசு அவர் இன்னும் நம்ம ஒரு பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்தியிருந்தால் அது இன்னும் நம்மளை குற்றம் தான் படுத்து. ஆகவே நமக்கு என்ன வழி, அதா மாதிரி நம்ம ஆறுறதுக்கு என்ன வழி, என்னதான் ஹோப் நமக்கு இருக்கு, அதுதான் சிலுவையில் வருது, அதுதான் சிலுவையில் அவர் அடைய வேண்டியதான். அவர் பரிபூர்ணமாக வாழ்ந்துட்டு வண்டி போயிடல, நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்திட்டு வண்டி போயிடல, என்னவும் பண்ணாரு, நமக்காக சிலுவையில் மறித்தார். சிலுவையில் மறித்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் பாக்கியங்கள் கதவை திறந்து விட்டார். அந்த உடன்படிக்கையின் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, இங்க நம்ம பார்த்த மாதிரி எரேமியா 31 எடுக்கிறார் எபிரேயர், அவர் என்ன எடுக்கிறாரு, அந்நாட்களை நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கை யாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவைகளை எழுதுவே. பாருங்களேன் என்ன ஒரு ஆசீர்வாதம் இது, அது பழைய ஏற்பாடுல இல்லை, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் போன வாரம் சொல்லும் போது தேவராஜ்யத்தில் இருக்கிற சிறியவன் யோவான்ஸ்தானா விட பெரியவன் ஏன் சொன்னாரு, அந்நாட்களில் எந்த நாட்களில், நம்ம வாழ்ற நாட்களில், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை, இதுவரைக்கும் நடத்தாத ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம எப்படி படைக்கப்பட்டோமோ, எது நமக்கு பேரின்பம் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பிரமாணத்தை என்ன பண்றாரா, இருதயத்தில் எழுதுறார். இதனால தான் அந்த தீர்க்கதரிசிகள் யூதர்ல பழைய பழம் பார்த்து ஏங்க நாங்க இந்த காலத்துல நம்ம இருக்க முடியாத, இந்த பிரமாணத்தை வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த காலத்துல இருக்க முடியாதான்னு ஏங்க நாங்க. சரிங்களேன், அவர் வெறும் நம்ம பாவங்களை மன்னிப்பது மாத்திரம் இல்லை, நம்முடைய அது முதல் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணிட்ட ஒரிஜினல் நீ ரைச்சஸ்னஸ் போய் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது நமக்கு இருக்கிற பிரச்சனை கரப்ட் நேச்சர், பாவத்தையே செய்யணும்னு ஏங்குற ஒரு நேச்சருக்கு அவர் என்ன பண்ணாரா, அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம இருதயத்தில் எழுதுறா. யோசிச்சு பாருங்க எவ்வளோ க்ளோரியஸ் ப்ராமிஸ் அது, எவ்வளோ அற்புதமான ப்ராமிஸ். சீனாய் மலையில இறங்கி மிரட்டலோடு வந்து எழுதின மாதிரி அல்ல, அவருடைய எல்லையற்ற கிருபையில தயவுல ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பின் கிருபையில ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வந்து தானே தன்னுடைய சொந்த விரலால அந்த மனுஷனுடைய இருதயத்துல ஒவ்வொரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயத்துல அவர் எழுதுறாதான் அந்த பிரமாணத்தை அவருடைய ஆவியின் மூலமாக. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதங்கிறது. இன்னுமே அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு கட்டாயமாக அல்ல, ஒரு வலிமுறுத்ததுனால இல்ல, இயற்கையாவன் பின்பற்றும்படிக்கு, இயற்கையாதான் புதிய ஏற்பாடுல நடந்த புதிய ஏற்பாடின் ஆசீர்வாதம். மூணாவது ஆசீர்வாதம் என்ன, கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சம்பாதித்து புதிய உடன்படிக்கை பலிக்கும்படி என்னத்தை செஞ்சாருன்னா, ஆண்டவர் இன்னுமே அந்த சிலுவையை நம்பி வருகிறவர்களுக்கு அவங்களுடைய இருதயத்தில் அவருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதுறார். எங்க எழுதுறாருங்க, எப்பங்க எழுதினார் அப்படின்னா, இது வந்து நம்ம மறுஜன்ம அடையும் போது இந்த எழுதுறது ஆரம்பிச்சிச்சு, இந்த ப்ராசஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆச்சு, மறுஜன்மத்தில் எப்பப்பார் பாவத்தையே செய்யணும், இயற்கையா பாவத்தை தண்ணி மாறி குடிக்கிற மக்களா இருந்த நமக்கு என்ன ஆச்சு, மறுஜன்மத்தில் ஒரு புதிய இயற்கை வந்துச்சு இல்லைங்களா, ஒரு நியூ நேச்சர் வந்துச்சு, ஒரு புதிய இயற்கை. அந்த இயற்கை வந்து நம்மளை என்ன பண்ணுச்சு, நியாயப்பிரமாணத்து இன்னுமே எப்பப்பா நியாயப்பிரமாணத்தை வெறுத்துக்கிட்டு இருந்த நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து நம்ம எவ்வளவு பாவிகள்னு உணர்ந்து இன்னுமே அந்த நியாயப்பிரமாணத்தை வெறுக்காம அதை விரும்பும்படிக்கு, நான் இப்படித்தானே வாழணும், இப்படித்தானே நான் நடக்கணும் அப்படின்னு அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல எப்பப்பா வெறுத்த ஒரு காரியத்தை விரும்ப நமக்கு அந்த புதிய இயற்கை செஞ்சுச்சு. மறுஜன்மத்தில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, மறுஜன்மத்தில் அதை எழுந்து ஆரம்பிக்கிறார். இன்னுமே நியாயப்பிரமாணத்தை நம்ம வெறுத்து தள்ளுறதுக்கு இல்லை, இனிமே நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழணுமே, இனிமே நியாயப்பிரமாணத்தின்படி நான் இருக்கணுமே, ஒரு நியூ நேச்சர், ஒரு புது இயற்கை எனக்குள்ள உருவானது அது மறுஜன்மத்தில் ஆகும். அது இயற்கை மனிதனுக்கு இருக்காது, அப்படி இயற்கை மனிதன் நியாயப்பிரமாணத்தை பார்த்தா வெறுப்பான், ஆனால் மறுபடியும் ஜெனிப்பித்த அவங்களுக்கு அது புதுசாக நடக்குது. பாருங்களேன், இனிமேல் நம்ம நியாயப்பிரமாணத்தை அப்ரூவ் பண்ணுறோம், அது நல்லது, அதை உடைக்கும் போது நம்ம குற்றப்படுறோம், ஐயோ அதை உடைச்சிட்டோமே, அதை உடைக்காம இருக்கணுமே, அதை பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ண முடியலையே, முடியணுமே, அப்படித்தானே வாழணும்ன்ற ஒரு விருப்பம், புதிய விருப்பம் ஆரம்பிக்கும். அங்கதாங்க ஆரம்பிக்கிறது. இது பரிசுத்தாவின் மிகப்பெரிய வேலை. கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில வாங்கின உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கடவுள் வந்து இன்னுமே அது எவ்வளவு ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. நம்ம இருதயத்துல எழுத எழுத நரகத்துல போட்டுருவாரு, சாபம் கொடுத்துருவாரு, இல்ல நல்லா வெகுமதி கொடுப்பாரு என்பதற்காக இல்ல. ஒரு மறுஜன்ம அடைந்த ஒரு விசுவாசியுடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவங்க பாக்குறாங்க, பாஸ்டர் பாக்குறாங்க, அப்பா அம்மா பாக்குறாங்கன்றதுக்காக இல்ல. நியாயப்பிரமாணத்தை இயற்கையாவே அதை ஃபாலோ பண்ணா தான் எனக்கு சந்தோஷம் இருக்க முடியும். அதை உடைச்சா நான் என் மனசு நல்லாவே இருக்காது, நிம்மதியாவே இருக்காது. அந்த மாற்றம் உள்ளத்துல எதனால வந்துச்சு தெரியுமா? மகாபெரிய தேவன் தன் விரல வச்சு இருதயத்துல ஒரு புதிய இயற்கை போட்டு அவர் பிரமாணத்தை எழுத ஆரம்பிச்சதுனால தான். சரிங்களா? இயற்கையா என் பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணும், இயற்கையா அதை தான் நான் விரும்புவேன் அப்படின்னு வந்ததுனால அதுதான். அது இட்ஸ் எ நியூ நேச்சர். இயற்கையா நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கணும். நம்ம இருதயத்துல எழுதுற அது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வழியில, ஆண்டவருடைய சத்தியத்துல, வார்த்தையில நம்ம வளர்றோமோ, ஆண்டவருடைய சத்தியங்களை அதிகமா படிச்சுக்கோ, அந்த அளவுக்கு அந்த பிரமாணம் இன்னும் அழுத்தமாக அதிகமாக எழுதப்பட்டு நாம் பரிசுத்தப்படும். கரப்ட் நேச்சர், பாவத்தையே செய்யணும், பாவத்தையே எப்பப்பாரு இயற்கையாக நாடிக்கிட்டு இருந்த நேச்சர் இப்போ ஒரு போராட்டம் வருது உள்ள. இல்ல நான் பாவத்தை செய்ய மாட்டேன், அதை செஞ்சா எனக்கு நிம்மதி இல்லை, ஆண்டவருடைய கட்டளையை கீழ்படிச்சாதான் எனக்கு நிம்மதி இல்லை. இதை செய்ய 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 பரிசுத்தத்துல அது வளர்ந்து போகுது, அந்த கரப்ட் நேச்சர் பரிசுத்தமாயிட்டு போகுது. இதுதான் ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம். பாருங்களேன், அது ட்ரெயின் ஆகி நம்ம வளருவோம். ஒரு புதிய மனதை, புதிய இருதயத்தை நமக்குள்ள அவர் கொடுக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றவருக்கும் இது என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு மறுஜன்மம் அடைந்தவனுக்கும் இன்னொருக்கிட்ட அங்கே இது நமக்கு ஆயிருக்கா? நிறைய பேர் நம்ம பார்த்துக்கணும், நிறைய பேருக்கு அது இல்லை. பாவத்தை செஞ்சாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு தான் சர்ச் போகிறது, பல்ல கடிச்சுக்கிட்டு தான் பைபிள் படிக்கிறது. அப்படின்னா என்ன பேசிக்கலாக ஆண்டவர் என் ஹிருதயத்தில் எழுதியிருக்காரா தான் நம்ம கேட்டுக்கணும். எழுதி இருந்தாருன்னா என் சந்தோஷம் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் கீழ்படியில்னா நிம்மதியாக எனக்கு இருக்காது. இல்லைங்களா? எனக்கு வாழ்க்கையில் எது தெரியுமா சந்தோஷம் கொடுக்கும்? ஆண்டவர் பேச்சை கேட்கறது, அவர் வார்த்தையை படிக்கிறது, அவர்படி நடக்கிறது, அவர் பிரமாணத்துக்கு கீழ்படுகிறது, அதுதான் சந்தோஷம். அதை உடைக்கும் போது எனக்கு மனசுல நிம்மதியா இருக்காது. அதுதான் பெரிய த கிரேட் வர்க் ஆஃப் த காட். ஒரு ஒரு அதிசயமான ஒரு கிரியை இதான். ஒரு விசுவாசிய ஒரு வித்தியாசப்படுத்துறது. ஆனா அவன் பாவத்துல போராடிக்கிட்டு இருந்தாலும், இல்லைங்களா, போராட்டிக்கிட்டு இருந்தாலும் ஆதாமுக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? ஆதாம் இருதயத்தில் அவர் எழுதினார், பர்ஃபெக்டாக அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே எஞ்சி இருக்கிற பாவம் இருக்குல்ல விழுவுறதுக்கு முன்னாடி. ஆனால் விசுவாசிக்கு என்ன பிரச்சனை? அவர் இதயத்தில் எழுதுறாரு, ஆனால் அவன் கூட இன்னொரு இயற்கையும் இருக்கு, எஞ்சி இருக்கிற பாவமும் இருக்கு, போராடுது உள்ள. இல்லைங்களா? போராடுது. அது நியாயப்பிரமாணம் தான் இன்னைக்கு அருமையாக காலில் படித்தோம். இதுதான் படிப்போன்னு எனக்கு தெரியல. ரோமர் 7 அவர் என்ன சொல்றாரு? நான் நியாயப்பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தம் உள்ளது, ஆனால் என்னில் இன்னொரு பிரமாணம் வேலை செய்யுது. நியாயப்பிரமாணம் நீதியானது நல்லது தான், என்னில் இன்னொரு பிரமாணம் வேலை செய்யுது. நான் என்ன விரும்புகிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன்றேன், என்ன விரும்ப மாட்டேன்னோ அதைத்தான் நான் செய்யறேன். ஐயோ அபாத்திரமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலை இருக்கிறோம்? இந்த ஸ்ட்ரகிளே இட்ஸ் த ஒர்க் ஆஃப் கிரேஸ். சரிம்மா? இந்த ஸ்ட்ரகிளே கிருபையின் கிரியை. ஒரு அவதி விசுவாசிக்கு இது இருக்கவே இருக்காது. அவன் அப்படியே விசுவாசித்த வழியில் போயிட்டே இருப்பான். ஏன்னா கிறிஸ்தவன் தான் இந்த போராட்டம் அவனுக்கு இருக்குது, உள்ளுக்குள்ள இந்த போராட்டம் அவனுக்கு வருது. இல்லைங்களா? பாவத்தோடு எஞ்சி இருக்கிற போராட்டம் ரெண்டோடு போராடிக்கிட்டு அவன் வருது. இல்லைங்களா? அதான் அதான் அவர் அந்த போராட்டத்தை எழுதுறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இதான் ஒரு விசுவாசிய வித்தியாசப்படுத்துறது. அவன் நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறவன், அதன்படி வாழணும்னு விரும்புகிறவன். அது அவன் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய மிகப்பெரிய ஆசை ஆண்டவர் கற்பனையின்படி வாழணும், அவருக்கு பிரியமாக வாழணும். அவன் அதிக வளர வளர அதில் வாழ்வான். ஓகே, இதோடு நம்ம முடி இன்னொரு இதில் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு. இந்த போராட்டத்தோடு அவன் அதிக அதிகமாக ஆண்டவருடைய சத்தியத்தில் கிருபையில் வளர வளர என்ன ஆகும்? அதிகமாக பரிசுத்தத்தில் வளர்ந்து ஆண்டவர் பிரமாணத்தில் ஆண்டவர் சாயலாக நம்ம மாறிக்கிட்டு வரணும். என்ன சாயலாக மாறிட்டு வரோம்? நம்ம மூக்கு காதெல்லாம் ஆண்டவர் மாதிரி மாறிட்டு இல்லை. அதிக அதிகமாக ஆண்டவர் சாயல் இது அவருடைய பிரமாணம் தான். அதிகமாக அவருடைய பிரமாணத்தின்படி நம்ம வாழ்க்கை மாறிட்டு வருது. இல்லைங்களா? உபச்சாரம். ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிக்கிறோம், பிறனை நம்ம நேசிக்கிற மாதிரி பிறனை நேசிக்கிறோம். பாவ உபச்சாரம் பொய் அதெல்லாம் நம்ம கிட்ட அசுத்தங்கள் எல்லாம் தூரம் இருக்கு. அதான் ஆண்டவர் சாயல் ஆதாம் அப்படித்தான் இருந்தான். தேவசாயலாய் நான் மாறி தேவனோடு இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, எப்படி மாறிட்டு ஆண்டவர் எழுதுகிறார், என் இதயத்தில் எழுதிக்கிட்டு இருக்கார். உடன்படிக்கைன்னு ப்ராமிஸ் அது, அதை நான் மாற்றி அவர் செய்வான் இருக்கிறார், மாற்றியே மாற்றுவார். அது செஞ்சுக்கிட்டு நான் மாறிட்டு வரேன். வாட் அ க்ளோரியஸ் ப்ராமிஸ், யோசிச்சு பாருங்க. அதான் இது இதனோட நிறைவு எப்போ முடியும், இது எழுதி முடிக்கிறது எப்போ முடியும்னா, வேதம் என்ன சொல்லுது, அவர் வரும்போது நாம் அவரை போல் இருப்போம், கிறிஸ்துவை போல் நம்ம இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மூக்கு மாதிரி நம்ம மூக்கு, காது நம்ம அப்படி இல்லை. ஆண்டவர் சாயலாக அவருடைய பிரமாணத்தை கிறிஸ்து எப்படி பிரதிபலிக்கிறார், அதே மாதிரி நம்ம பரிபூர்ணம் அடைஞ்சிருப்போம். பரலோகம்னா என்ன, பரலோகத்தில் பரிபூர்ண பேரன்பம் நமக்கு ஏன் இருக்கும், ஆண்டவருடைய பிரமாணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அதுதான் இயற்கையாக செய்வோம், அதுதான் நமக்கு விருப்பம். பாவம் செய்யறது நமக்கு விருப்பமே வராது, அதான் பரலோகம் சரிங்களா. அந்த பரிபூர்ண நிலையை அவர் வரும்போது நாம் அவரை போல் இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதான் அதனோட நிறைவேறுதல், அந்த பிரமாணத்தை எழுதி முடிக்கிற நிறைவேறுதல் பரலோகத்தில் தான் நடக்குது. இந்த அருமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வாங்கியிருக்கிறார். ஒரு சில காரியங்கள் பயன்பாடு பார்த்து இந்த முடிப்போம். ரெண்டு வாட்டி ப்ரீச் பண்ண இல்லை, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு நம்ம இந்த கம்யூனியன் போறோம். அருமையான ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம், உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்தேன். பாருங்களா, அந்த அதை வந்து நம்ம நிறைய டைமில் விசுவாசிக்கிறதுனால அது எவ்வளோ பெருசுன்னு மகத்துவம் அதை யோசிக்கிறது இல்லை, அதை யோசிக்காததுனால மன்னிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு சீப்பாக எடுத்துக்கிறோம். வாட் அ க்ளோரியஸ் பிளஸ்ஸிங், அதை யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா. அது வந்து இந்த போராடுகிற உலகத்தில் நமக்கு பெரிய ஆறுதல் அதான் கொடுக்கணும், பலம் அதான் கொடுக்கணும், ரொம்ப பெரிய பலம். அதை வேதம் வந்து நம்மளை ரொம்ப ஆழமாக நம்பணுன்றதுக்காக எவ்வளோ படங்கள் கொடுக்குது. ஒரு என்ன தாவீது அவரையே திட்டிக்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்படி நீ சும்மா இருக்கலாம், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. முதல்ல அவர் என்னத்தை வைக்கிறாரு, அவர் உன் கொஞ்ச பாவங்கள் அல்ல, என்ன சொல்றாரு, அவர் உன் சகல பாவங்களையும் மன்னித்து. அதில் அந்த சகலதுல தான் விசேஷமே இருக்கு. ஒன்று ரெண்டு பாவங்கள் இல்லைப்பா, நீ செஞ்சது செய்ய போற சகல பாவங்களையும் மன்னித்த பாக்கியவான் இல்லையா நீ, அதை நினைச்சு பார்க்கலாம் இல்லையா. சகல பாவங்களையும் அவர் உன்னை மன்னித்து, சகல பாவங்களையும், அது பவுல் கூட சொல்றார், சகல பாவங்களையும் அவர் நமக்கு மன்னிச்சு இருக்கிறாரே, அதை யோசிச்சு நம்ம பார்க்கணும். ஒன்று கூட விடலையே, சகலம்னா சும்மாவா, அதனுடைய எண்ணிக்கை இந்த உடல் கடல் கரல் மணல் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதிரத்தின் மண்ணுங்களும் எண்ணி பார்த்தனாலும் அதெல்லாம் மிஞ்சினது நம்ம பாவங்கள், அது எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறார். Forgiven all that. எல்லாத்தையும் நான் சுமந்து தீர்த்தேனே, அது கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ் உனக்கு, கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ். இன்னொரு இடத்துல அதே சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, ஒரு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் உங்களுடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். மேற்குக்கு ஈஸ்டுக்கு வெஸ்ட்டுக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுமா, அதை ட்ரை பண்ணலாம், எவ்வளோ தூரம் இருக்குது பார்க்கலான்னு போயிட்டே இருந்தோம்னா தூரம் போய்கிட்டே இருக்கும், வரவே வராது. ஒருவேளை இந்த மனுஷன் செஞ்ச பாவத்தை கண்டுபிடிச்சி எடுக்கணும்யா ஆண்டவர் தேடினார்னா போயிட்டே தான் இருக்கணும், கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ தூரம் போட்டேன், என்னமே அது வரவே வராது, இட்ஸ் கான், பாவம்லாம் போயிருச்சு, பாவம்லாம் போயிருச்சு. இன்னொரு இடத்துல எசேக்கியா சொல்றாரு, என் பாவங்களை உனக்கு பின்பாக போட்டு விட்டீர், கண்ணில் பார்க்காத மாதிரி பின்பாக போட்டு விட்டீர். மீகால, மீறுதலை மன்னிக்கிற தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார், ஹூ இஸ் அ ஃபர்கிவிங் காட் லைக் யூ, உம மாதிரி உன் பிள்ளைகளை மன்னிக்கிற தெய்வ மாதிரி வேற யார் இருக்கிறாங்க, மன்னிக்கிற தெய்வமாச்சே நீ, எல்லா பாவத்தையும் பெரிய பாவங்களை எண்ணி முடியாத பாவங்களை மன்னிக்கிற தெய்வமாச்சே நீ, அவர் கிருபை செய்ய விரும்புகிறார், அவர் என்றென்றும் கோபமாயிரார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். ஏன் அப்படி போடணும், இஸ் பரீட் ஆர் சின்ஸ் இன் தி டெப்த்ஸ் ஆஃப் தி சீன்னு போட்டிருக்கு. ஏன் மேலே சமுத்திரத்தில் நடுவில் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அது மெருங்கிக்கிட்டு வந்துடும் கரைக்கு இல்லைங்களா. என்ன பண்ணாராம், எங்கேயுமே கல்றனா அந்த மாதிரி இந்த மாதிரி கல்ற இல்லை, சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒரு கல்றையை தோண்டி போச்சா வரவே முடியாது, அங்கே போய் யாருக்கு எடுத்துகிட்டு வர முடியும், வரவே சமுத்திரத்தின் ஆழ. இந்த படங்கள்லாம் ஏன் சொல்கிறாரு தெரியுமா, இதை நம்பி விசுவ இப்படி கிடைக்குமா, இதை விசுவாசிச்சு என் பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு, முற்றிலுமாக நீக்கிட்டாரு, திருப்பி வராதபடிக்கு அது சரி கட்டிட்டாரு, அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ இன்னொரு இடத்துல வருது, இஸ் பிளாட்டட் அவுட், இஸ் பிளாட்டட். பிளாட்டட்னா என்ன, கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் சிலது டிலீட் பண்ணிங்கன்னா அது ரீசைக்கிள் பின்ல இருக்கும், அதுக்கு என்ன பண்ணும், ஆல்ட் ஷிஃப்ட் டிலீட் பண்ணிங்கன்னா அது யாருனாலையும் எடுத்துகிட்டு வர முடியாது, போயிடுச்சு ஃபார் எவர், எங்கே போனாலும் எங்கே போனாலும் எடுக்க முடியாது. ஆல்ட் ஷிஃப்ட் டிலீட் பண்ணிட்டார் இப்போ அவன் பாவத்தெல்லாம் இல்லாமல் செஞ்சுட்டார். இன்னும் அது நமக்கு சந்தோஷம் இல்லை, நமக்கு ஆனந்தம் இல்லை, எனக்கு நினச்சா நினச்சி நான் எவ்வளோ பாவின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பாவின்னு உணர்றவன் ஒவ்வொரு நாளும் பாவத்தோடு போராடுறவன், இதை விட இத்தியோப்பியா, இத்தியோப்பியா அவனுக்கு என்ன இருக்க முடியும், போயிடுச்சு எல்லாமே. ஐ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் மை சின்ஸ், அதனோட செலிப்ரேஷன் தாங்க இது, அதோடு இல்லை, உங்களுடைய பாவ இயற்கை இருக்குது, அந்த பாவ இயற்கையோடு போராடுறேனே ஆண்டவரே, அதுக்கு உடன்படிக்கை என் ப்ராமிஸை கொடுக்குறேன், என் பிரமாணத்தை இதயத்தில் எழுதுவேன், நான் செய்தேன், ஐ வில் டூ இட், ஐ வில் டூ இட், வெறும் வார்த்தையில் இல்லை பிரமாணத்தில் எழுதி கொடுக்குறேன்னா, மனுஷருங்களே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டு அந்த ஃப்ராங்கிங்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டு போகலாமே, கடவுள் ப்ராமிஸ் பண்ணாவே கவர்னன்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு. அது போராடுற பாவத்தில் போராடுறவங்களுக்கு தாங்க தெரியும் அது அருமை, ஏன் ஆண்டவரே இந்த இச்சை என்னை வாட்டுதே, உன் பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை செய்ய வைக்குதே, நீர் உடன்படிக்கையை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே, உடன்படிக்கையில் போட்டிருக்கிறீதே, என் கற்பனையை இருதயத்தில் எழுதுவேன்னு போட்டிருக்கிறீதே, எழுதும் ஆண்டவரே, எழுதும் ஆண்டவரேன்னு பல ஏற்பாடு ஜபங்கள்லாம் பவர்ஃபுல்லாக பதில் வந்தது. காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஆரம்பிக்கும் போதே என்ன நினைப்பாங்க, உடன்படிக்கையை நினைத்திருடும் ஆண்டவரே அப்படின்வாங்க, உடன்படிக்கை செய்தீர ஆண்டவரே அப்படின்வாங்க, அடுத்தது வசனம் என்ன வரும், அவர் உடன்படிக்கையை நினைத்து அவர்களுக்கு பதில் கொடுத்தாருன்னு வரும் இல்லைங்களா. பழையற்பாடு கவனன்ட் ப்ராமிஸுங்க, பாவம் அந்த ப்ராமிஸுக்கு முன்னாடி என்ன பிசாசு தாக்குது, பாவம் தாக்குது, இச்சை தாக்குதுன்னா எந்த தாக்கம் நிற்க முடியும், காட் யூ மேட் அ கவனன்ட், அதை விசுவாசத்தோடு அப்ராப்ரியேட் பண்ணி அப்புறம் அதை பிடிச்சிக்கணும், அதை பிடிச்சிக்கிட்டு எழுதுனவேன்னு சொன்னீர் ஆண்டவரே, எழுதும் ஆண்டவரே, ஏ ஆண்டவரே இந்த இச்சைகள் எனக்கு வருது, ஏ ஆண்டவரே இந்த பாவாசைகள் எனக்கு வருது, ஏன் இந்த பொருளாசை எனக்கு வருதுன்னு மன்றாடி கேட்கும் போது எவ்வளோ இதயத்தில் எழுதி நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரே. வாட் அ ப்ராமிஸ் இது, இதை விட ஒரு தங்க ப்ராமிஸ் கடவுள், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாத்துறதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் வேற இல்லைங்க. அண்ட சராசரத்தை கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையில் பண்ணிடலாம், ஆனால் ஒரு மனுஷனுடைய இருதயம் மாத்திர ஒரு மகத்தான ஒரு வேலை, அதை விட பெருசு, அதை நான் உனக்கு செய்வேன், நித்தியமாக செய்வேன், நித்தியமாக என் சாயலாக உன்னை மாற்றப்போறேன், க்ளோரியஸ் ப்ராமிஸ் தான். இதெல்லாம் நடந்தது எனக்காக 22,000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் தொங்கினாரே, ஏன் அவர் அவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் வெறும் என் பாவத்தை தீர்த்து முடிப்பதற்கு மாத்திரம் இல்லை, இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக, இதெல்லாம் எனக்கு சம்பாரித்து கொடுத்து நான் கரசேரணும் என்பதற்காகத்தான் அதை செஞ்சு முடித்தேன். அதை நினச்சி நன்றி உள்ளத்தோடு இயேசு உள்ள அன்போடு நம்ம இந்த பந்தியில் கலந்துக்க வரல ஜாம்பன். நல்ல தேவனே, இந்த அருமையான பந்திக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போ ஏற்பட்ட சிந்தனைகள் தேவனுடைய பிரமாணத்தின், தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்களிப்புகளை நாங்கள் சிந்திக்க எங்களை ஏவுகிற இந்த பந்திக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த பந்தினால் நடந்துச்சு, இதெல்லாம் இயேசு எங்களுக்காக சிலுவையில் தொங்குனதுனால நடந்துச்சு, இதை வாங்கி கொடுக்கப்பா இப்படி பாடுபட்டீர், எனக்காகவா இப்படி பட்டீர், இந்த உலகத்தில் அது கிடைக்கல இது கிடைக்கல, இந்த உலகத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாமே ஒளிய போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து இயேசுடைய மெய்யான அன்பை நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோமே, எங்களை விட்டு எடுபடாத உலகத்தில் அது கிடைச்சி இது கிடைச்சாலும் எங்களை விட்டு எடுபடாத பாவ மன்னிப்பையும், எங்களை விட்டு எடுபடாத தேவன் எங்களுடைய தேவனாக இருந்து எல்கானா தன்னுடைய மனைவி அண்ணாவை பார்த்து பத்து பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையான்ற மாதிரி ஆண்டவரே எங்க மனசு உடைஞ்சு போன இதயத்துக்கு இதெல்லாம் நான் செஞ்சது உனக்கு பெருசு இல்லையா, மனசு ஏன் சோர்ந்து இருக்கிறாய், என் ஆத்மாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவரின் சகல பாவங்களையும் மன்னித்தாரேன்ற ஒரு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் முன்வந்து உன் பந்தியை கலந்து கொள்ள உதவி செய்யும். எங்களை வாட்டுகிற எஞ்சி இருக்கிற பாவத்தை குறித்தோ நாங்கள் சோர்வடைய வேண்டியதில்லையே. பொய்யுரையாத தேவன் தவறழைக்காத வார்த்தைகளோடு நான் எழுதுவேன்னு சொல்லியிருக்கிற வாக்கை நம்பி வாழும்போது ஐயா எங்களுக்கு வெற்றி உண்டு. சோதனைகளில் தாக்கம் எம்மாத்திரம், உடன்படிக்கையின் வாக்குக்கு முன்பதாக சாத்தானுடைய தாக்கம் எம்மாத்திரம். தாவீது கோலியாத்தை பார்த்து விருத்த சேதனம் செய்யப்படாத இவன் இந்த கோலியாத்து ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம்ன்ற மாதிரி நாங்களும் எங்க எஞ்சி இருக்கிற பாவத்தை பார்த்து இந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக தேவனோடு நாங்கள் உடன்படிக்கையில் இருக்கிற விருத்த சேதனம் செய்யப்பட்ட மக்கள் அவருடைய உடன்படிக்கைக்கு முன்பதாக இந்த பிசாசம் அவனுடைய சோதனைகளை எம்மாத்திரம்னு பலன் கொண்டு ஆண்டவரே அவனுடைய பந்தியில் கலந்துக்க உதவி செய்யும். தெய்வீக பார்வையை தாரும், விசுவாசத்தை தாரும், மனதை பலப்படுத்தும் ஐயா, உறுதியை தாரும். உம்முடைய பந்தியில் ஆவிக்குரிய போஷணையாக எங்க உள்ளான மனிதனை பலப்படுத்த கிரியை செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.